நம்ம வாழ்க்கையில் ஹோப், நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. மார்ட்டின் லூத்தர் ஒரு உலகத்தில் சாதித்த எல்லா சாதனைகளும் ஒரு நம்பிக்கையோடு தான் சாதிக்கப்பட்டது. ஹெலன் கெல்லர் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க பிறவியிலே அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இதுவரைக்கும் கண்ணு தெரியாதவங்க சாதிக்காத காரியத்தெல்லாம் சாதிச்சு இன்னும் வரப்போகிற காலங்களில் கண்ணு தெரியாதவங்களுக்கு எவ்வளவோ உதவியாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்படி வாழ்ந்த ஒரு அம்மா. நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மாவும் சொல்லுது, நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எப்பப்பார் புலம்பிக்கிட்டு ஒரு டிஸ்கரேஜாக, நெகட்டிவாக, நமக்கும் சரி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு டாக்ஸிக்காக நம்ம மாறிடும். எப்பப்பார் புலம்புறது, நம்பிக்கை இல்லாத மக்கள் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. எப்பப்பார் புலம்பிக்கிட்டு நம்பிக்கை ரொம்ப அவசியம். நம்பிக்கை தான் நமக்கு தற்காலிக கஷ்டங்களை பொறுமையோடு சகிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, எந்த தடைகளையும் மேற்கொண்டு நம்ம சாதிப்பதற்கும் நமக்கு உதவுகிறது நம்பிக்கை. நம்ம வாழ்கிற காலம் வந்து நம்பிக்கையே இழந்து போகிற, ஹோப்பே இல்லாத ஒரு காலத்துக்கு தான் நம்ம போகிறோம். நம்பிக்கைனா எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி வாழ்கிறது, உற்சாகமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்வாங்க. அப்படின்னா எனக்கு என்ன இப்போ எனக்கு இதுதான் வேணும், இப்போவே வேணும். நம்பிக்கையெல்லாம் நாளைக்கெல்லாம் எனக்கு காத்திருக்க முடியாது, எனக்கு இப்போவே வேணும், இதுதான் வேணும் அப்படின்ற ஒரு ஜெனரேஷன் தான் நமக்கு. அதனால தான் பொறுமையாக இருக்கிறதே இல்லை மக்கள். அதனால தான் கடவும் கிடவும் பிரச்சனைகள் அப்படி இப்படி போய் மாட்டிக்கிறது. நம்பிக்கையோடு வாழ்வதற்கு நம்ம படிக்கலை இந்த ஜெனரேஷனில். எதில் எடுத்தாலும், மீடியாவில் எடுத்தாலும் கொஞ்சம் கூட பொறுமை நமக்கு இருக்கிறது இல்லை, இல்லைங்களா? உடனே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வேணும். ஒரு 3 நிமிஷத்துலேயே ஒரு பிரசங்கம் வேணும், 1 நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் சொல்லிடணும். நம்ம யூடியூப்பில் 1 மினிட் ரீல் போட்டால் அதில் ரொம்ப ஓடுது, யாருமே 1 மணி நேரம் பிரசங்கத்தை ரொம்ப பேர் கேட்குறதில்ல. ஏன்? இன்ஸ்டண்ட்டாக வேணும், உடனே வேணும். அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தை 30 செகண்டில் சொல்லுங்கள். அதுதான் நம்ம காலகட்டம். இதனால தான் அந்த உடனே வேணும், இப்போவே வேணுன்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணுதுன்னா, அதனால தான் நம்ம ஊரில் கள்ளப்போதகர்கள் ரொம்ப பிரபலமாக ஆகிறதுக்கு காரணம் அந்த மனநிலைமை. கள்ளப்போதகர்களுக்கு நம்மளை இறையாக மாற்றிடுது. ஏன்னா கள்ளப்போதகர்கள் என்ன சொல்கிறது, இப்போவே வருது உங்களுக்கு, இதோ வருது இப்போவே அப்படின்னு தான் ஊரை ஏமாத்துது. இதோ வருகிறது, இதோ வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இப்போ ஆசீர்வாதம், இப்போ செழிப்புன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுனால எல்லாருமே அதுக்கு இரையாகி அவர் தப்பான தங்களை அழித்து கொள்றத பார்க்குறோம். வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம் நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ளும் போது தான் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். வி நீட் டு லேர்ன் டு லிவ் வித் ஹோப். ஹோப் ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு விசுவாசிக்கு பெஸ்ட்டானது இப்போ வரப்போகிறது இல்லை, அவனுடைய எதிர்காலம் தான் பெஸ்ட். அவன் அந்த எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையில் இப்போ சந்தோஷமாக வாழணுன்றது தான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையை. விசுவாசி வந்து தன் வாழ்க்கையில் இப்போ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிறமா இருக்கனால அவன் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. அவன் வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்போ காரியங்கள் ரொம்ப மோசமாக இருக்கலாம், ஏன் அழுகிற மாதிரி கூட இருக்கலாம், அழுதுகிட்டு கூட சில நேரங்களில் சர்ச்சுக்கு வரலாம், என்னடா இப்படி இருக்குது வாழ்க்கைன்னு அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாம் நல்லா இருக்கிறதுனால அவன் சந்தோஷமாக இல்லை, சில நேரம் அழுவுல மாதிரி இருக்கலாம் இப்போ சூழ்நிலைகள். ஆனால் அவன் இருதயத்தில் சந்தோஷம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. எஸ் ஹோப், இல்லைங்களா? அதனால் இப்போ இருக்கிற எந்த கஷ்டங்களையும் தாங்கிறது மாத்திரம் இல்லை, சந்தோஷத்தோடு சகிக்கிறதுக்கும் அவன் கற்றுக்கொள்ளுகிறான். ஹோப் நம்ம படிக்கணுங்க. நம்ம இன்றைக்கி கம்யூனியனுக்கு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருன்ற பாடத்தில் 16 மாதங்களுக்கு முன்பதாக நம்ம இயேசுவை படைப்புக்கு முன்பதாக நோக்கி பார்த்தோம். அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து பல கோணங்களில் பார்த்து இப்போ அவருடைய 2வது வருகையில் நோக்கி பார்க்குற வரைக்கும் வந்துட்டோம். அவருடைய 2வது வருகையில் அவர் வரும்போது நம்மளை உயிரோடு, அழிவில்லாத சாவில்லாத சரீரத்தோடு, பாவமில்லாத ஆத்மாவோடு நம்மளை இணைப்பார் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவர் நியாயம் தீர்ப்பார், உலகத்தையெல்லாம் அவர் நியாயம் தீர்ப்பார். வரும்போது அதான் செய்வார், முதல்ல உயிர்த்தெழுதல் நடக்கும், 2வது வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பார்னு பார்த்தோம். அந்த நியாய தீர்ப்பில் எந்த மேடையிலிருந்து உலகத்தில் இருக்கிற மக்களை அவர்களை எல்லோரையும் ஏன் பொய் விசுவாசிகளையும் பேர் விசுவாசிகளையும் என்ன சொல்லுவாங்க? இப்போ யாருக்கும் தெரியாது, நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் விசுவாசி மாதிரி வந்திருக்கிறீங்க கம்யூனியனுக்கு, ஆனால் நீங்கள் உண்மையான விசுவாசியாக அதை தான் சோதித்து இப்போ பாருன்றார். ஏன்னா அவர் வரும்போது அப்போ பிரித்து எடுப்பார். நாமளே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்ப்பு கூட மாட்டோம். இன்னைக்கு கம்யூனியன் ஏன் வச்சுருக்கிறாரு? நான் வர்றதுக்குள்ளே உன்னை சோதித்து பார் இல்லைங்களா, உன்னை சோதிச்சுப்பார். அவர் வரும்போது என்ன செய்வார்? இந்த மாதிரி உலக மனிதர்களை பாவத்துக்காக அவர்களை தண்டிப்பது மாத்திரம் இல்லை, அவர்களை நிராகரித்து அவர்களை ஆக்கினை தேவனுடைய பிரமாணத்துக்கு முன்பதாக குற்றவாளிகள் என்று தீர்த்து அவர்களை நரகாக்கினையில் தள்ளி நித்தியமாக தண்டிப்பார். அவர்களை செய்கிற அதே நேரத்தில் தன்னுடைய மக்களை, நம்ம பார்த்தோம் அஞ்சு ஆசீர்வாதங்களை, 5A blessings நான் சொல்லியிருந்தேன். நமக்கு அந்த நியாயத்தீர்ப்பு நியாயத்தீர்ப்பு அல்ல, ஆ ஜட்ஜ்மெண்ட். ஏன் இந்த பணியை ஞாபகப்படுத்துகிற பழக்கம் வச்சுருக்கோமே, இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் நமக்காக மறிக்கும் போது நம்முடைய ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் மேலே வாங்கிக்கிட்டார். அதை நம்புகிறீங்களா நீங்கள்? அதை நம்பி அதை நம்புனா எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த ஹோப்லேயே வரீங்க நீங்கள். எத்தனையோ புலம்புலே உங்கள் வாழ்க்கையில் போகுதே, என் பாவத்துக்காக ஒரு தண்டனை எனக்கு வராதே, இயேசு கிறிஸ்து என் தண்டனையெல்லாம் வாங்கி சுமந்து தீர்த்தாரே, அது ஆ ஜட்ஜ்மெண்ட்டாக முடியுது நமக்கு. அந்த நேரத்தில் நம்மளை அங்கீகரித்து, இது என்னுடைய மக்கள் என்னுடைய புள்ளன்னு அவர் அங்கீகரித்து நம்மளை வரவேற்று, நம்மளை குற்றவாளிகள் அல்லன்னு நிரபராதிகள் என்று நம்மளை சொல்லி, நமக்கு அதிசயமான வெகுமதி கொடுத்து நியாய தீர்ப்புலக்கு நம்மளை பங்காளிகளாக மாற்றுகிறார். அதுதான் நம்ம பார்த்தோம். ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னுவாங்க. அடுத்தது என்ன நடக்கும்? எல்லோரையும் உயிரோடு எழுப்பியாச்சு, நியாயம் தீர்த்து பாவிகளை எல்லாம் பிசாசோடு அதனோட பேய்களோடு அவங்கள நரகத்தில் தள்ளியாச்சு, தன்னுடைய மக்கள் நிற்கிறாங்க. அடுத்தது இயேசு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டோன்னா, நமக்கு பைபிளில் பாருங்களேன் ஒரு குரோனாலஜிக்கு, இதுக்கு அடுத்துன்னு நமக்கு ஒழுங்காக தெளிவாக வர்றதில்லை. ஆனால் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நியாய தீர்ப்புக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு காலத்துக்கு பேர் தான் இட்டர்னல் ஸ்டேட், நித்திய நிலம்பு ஆரம்பிக்குது இல்லைங்களா, நித்திய பரலோக நிலம்பு ஆரம்பிக்குது. அது ஒரு விளக்க முடியாத ஒரு நிலைமையாக இருந்தாலும் வேதத்தில் நமக்கு சில காட்சிகள் நமக்கு கொடுக்கப்படுது இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம பார்த்து ஏன் அதை நம்ம பார்க்கணும்? இப்போ நம்பிக்கையோடு வாழ்வதற்கு இல்லைங்களா. ஆகவே அதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போது தற்காலிக நம்ம வாழ்க்கையில் அந்த பாட்டில் வர மாதிரி இந்த வாழ்க்கைக்கு ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, அந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். அந்த பாட்டில் ஒரு கவி வருது நம்ம வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லு தெரியுமா? அந்த கவியில் தொல்லை யாத்திரை, அருமையான வார்த்தை தொல்லை யாத்திரை. இது யாத்திரை, நம்ம போயிட்டுருக்குறோம். என்ன மாதிரி யாத்திரை இது? வெறும் தொல்லைங்க சொல்லுங்க பாஸ்டர், கரெக்டான வார்த்தை, வெறும் தொல்லை தான். திருச்சிக்கு வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம், ஆனால் போனால் வெறும் தொல்லை. அந்த கவியில் வருது, அந்த மோட்ச கரை அண்டையில் வான் சேனையுடன் கழிப்போம் நாம், நம் தொல்லை யாத்திரை முடிந்து வின் கிரீடத்தை நாம் தரிப்போம். அப்பா அடி தொல்லை யாத்திரை போயிட்டே இருக்குது, ஆனால் இது ஒரு நாள் முடியும். இந்த யாத்திரை எத்தனை தொல்லைகள் நமக்கு வருது இல்லைங்களா, பாவிகள் பாவ உலகம் எத்தனை தொல்லை, சொல்லா தொல்லை யாத்திரை தான். அந்த யாத்திரையில் நம்ம போகிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது என்ன? நம்பிக்கைங்க. நம்ம இது பாருங்கள், எபேசியருக்கு எவ்வளோ தொடர்பான பாடமாக இருக்குது. ஆண்டவர் பராமரிப்பில் நமக்கு செஞ்சுட்டு வர்றார். நம்ம போன வாரம் படித்த மாதிரி ஹோப் ஆஃப் அ காலிங், நம்முடைய அழைப்பின் நம்பிக்கை, எதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார் அதை நாம் அறிந்து கொள்ளணும்னு பிரகாசமுள்ள கண்ணு ஆண்டவர் நம்ம கொடுக்கணும். அந்த ஜபத்தோடு தான் நம்ம படிப்போம். ஏன்னா பரலோகத்தெல்லாம் நம்ம விவரிக்க முடியாது, மகிமையை நம்ம விவரிக்கத்தான் முடியாது. என்ன நமக்காக காத்திருக்குன்னு நம்ம மனுஷனாக நான் ஒன்று, வார்த்தைகள் பத்தாது, பாஷை பத்தாது, ஏன் நாவுனால சொல்லக்கூடாதது. ஆனால் பரிசுத்தாவி தான் நமக்கு அதை உணர்த்தணும். அதனால தான் போல் ஜபம் பண்ணுறாரு, என்ன உங்களுக்கு தேவன் உங்களுடைய இருதய கண்கள் பிரகாசமுள்ள இருதய கண்களை கொடுக்கட்டும், அதன் மூலமாக தான் நீங்கள் நம்முடைய அழைப்பின் நம்பிக்கை என்ன என்று அறிய முடியும். ஆகவே பரிசுத்தாவி தான் செய்ய முடியும்னா நான் எவ்வளோ பரிசுத்தாவியில் சார்ந்திருக்கணும், நீங்கள் எவ்வளோ சார்ந்திருக்கணும் இல்லைங்களா, அவங்களுக்கு தான் அதை திறப்பார். இந்த நேரத்தில் ஜபத்தோடு நீங்களும் கேட்கணும், ஜபத்தோடு நானும் வரணும். ஏன்னா பரலோகத்தை பற்றி எல்லா கேள்விகளும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு வாட்டி ஜான் பனியன் வந்து, ஒரு ஆள் வந்து ஜான் பண்ணி என்ன பரலோகத்தை பற்றி அவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர். அது சொல்லுங்கள் இது சொல்லுங்கன்னு. ஜான் பனியன் கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்து பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி சொன்னாராம், இதை பாரு, இயேசுவை நம்பு, பரிசுத்தமாக வாழு, அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போ, அங்கே போய் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் வாங்கிக்க, என்ன ஏன் தொல்லை கொடுக்குறேன்னார். இயேசுவை நம்புறதுக்கும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் என்னென்னலாம் தெரியணுமோ அதெல்லாம் பைபிளில் இருக்குது, நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, போய் பரலோகத்தை போய் பார்த்துக்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடங்கள் வந்து இயேசுவை நம்புறதுக்கும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் போதும், இன்னும் எல்லா கேள்விகளுக்கு என்கிட்டையும் பதில் இல்லை. ஓகே, நம்ம பரலோகத்தை பற்றி படிக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும் இல்லைங்களா. அங்கே ஒரு மூணு நாலு வாரங்கள் படிக்க போகிறோம், மூணு நாலு மாதங்கள் நம்ம கம்யூனியன் வாரத்தில் பார்க்க போகிறோம் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் பரலோகத்தை பற்றி சிந்திக்கும் போது எனக்கு எப்போவும் அந்த சாலமனுடைய ஆலயத்தை ஒரு படமாக நான் மனசில் வச்சுக்குவேன், அது உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற ஒரு மாடலாகத்தான் ஆண்டவர் வந்து அந்த கூடார ஆலயத்தை கொடுத்தார் அப்படின்னு பைபிள் சொல்கிறதுனால யோசித்து பாருங்கள். ஒரு பரலோகத்தை பற்றி நம்ம படிக்கும்போது இந்த உருவத்தில் தான் படிப்போம், ஒரு பெரிய கார்டன், தோட்டம், பெரிய தோட்டம, அந்த தோட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது, அந்த மாளிகை தான் ஆலயம்னு எடுத்துவோம், அதான் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு வெளியில் என்ன இருக்குது, பெரிய தோட்டம், பெரிய பிரம்மாண்டமான தோட்டம். அந்த ஆலயத்துக்கு அந்த தோட்டத்தை எல்லாம் தாண்டி நம்ம போகும்போது அந்த ஆலயத்தில் படியில் ஏறணும், அந்த மாளிகையில் ஏறும்போது வெளியில் அவுட்டர் கோர்ட் இருக்குது அந்த ஆலயத்தில் இருக்கிற மாதிரி, உள்ளறை பரிசுத்த இடம் இருக்குது, அதுக்கப்புறம் மகா பரிசுத்த இடம். ஓகே, இதுதான் பைபிளில் இருக்குன்னு இல்லை, இப்படி தான் பரலோகம் இருக்கும்னு இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உருவத்துக்கு சொல்கிறேன். நான் எவ்வளோ தான் பெரிய விஷயங்கள் சொன்னாலும் ஆனால் பரலோகத்துக்கு போய் நீங்கள்லாம் எனக்கு ஒருவேளை என்ன சொல்வீங்க, பரலோகத்தை பற்றி 1% நீங்கள் ஒழுங்காக சொல்லி கொடுக்கலையே எங்களுக்கு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் அதை பற்றி சொல்ல தான் முடியாது. நம்மலாம் பரலோகத்தை பற்றி தூரம் நின்று அந்த மோசையை வந்து கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல, ஆனால் தூரம் நின்று பார்த்துக்கப்பா, மலை மேலே நின்று பார்த்துக்கன்னார். அந்த மாதிரி தான் பார்த்து மங்களான கண்ணில் ஒருவேளை இப்படி இருக்கும்னு யோகம் தான் பண்ணுறோம். அப்படிலாம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ஒரு தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்துக்கு அப்புறம் உள்ள மாளிகை மேலே உள்ளே போகும்போது தான் பரலோகம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, அது லிட்ரல் கார்டன் இல்லை, உங்கள் மனசில் வைத்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன். ஓகே, பரலோகம் வந்து என்னங்க அந்த தோட்டம், முதல்ல ஒரு தோட்டத்துக்கு நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, என்ன அந்த தோட்டம், பரலோக டூருக்கு நம்ம உங்களை கூப்பிட்டு போகிற, அது வரப்போகிற வாரங்களில் சில வாரங்கள் வர்றதுனால இன்றைக்கி வெறும் அந்த தோட்டத்தில் டூர் பார்ப்போம். ஓகே, என்ன அந்த தோட்டம், பரலோக தோட்டம் அப்படின்னா, இந்த இருக்கிற பூமியும் இந்த இருக்கிற அகிலமும் அண்ட சராசரத்தையும் ஆண்டவர் மீட்டு இதையெல்லாம் சுத்திகரித்து தன்னுடைய மகிமையினால் நிரப்பி புது வானமாக புது பூமியாக இதை மாற்றி இது பரலோகத்துக்கு ஒரு தோட்டமாக மாற்ற போகிறார். அதுதான் பரலோகத்தினுடைய ஒரு தோட்டம். ஓகே, இது என்ன ஒரு கேள்வி பதிலில் பார்ப்போம். இயேசு வந்து எல்லாரையும் நியாயம் தீர்த்துடாச்சு, அடுத்ததாக என்ன பண்ண போகிறாரு, இந்த பூமியும் வானத்தையும் என்ன பண்ண போகிறார், அது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. மனிதர்களை என்ன பண்ணிட்டாரு, பிசாசுகளை என்ன பண்ணிட்டாரெல்லாம் பார்த்தோம், இந்த பூமியும் வானத்தை என்ன பண்ண போகிறாரு, அதுக்கு பதில் போட்டிருக்கிற பதில், இயேசு கிறிஸ்து தான் மீண்டுமாக வரும்போது இப்போ இருக்கிற பூமியும் இந்த அண்ட சராசரத்தையும் ஒரு முழுமையான அடிப்படையான முடிவான புதுப்பித்தல் செய்து இதை ரெனோவேட் பண்ணி இதில் ஒரு அக்கினி ஜுவாலையினால் இங்கே இருக்கிறதெல்லாம் சுட்டெரித்து சுத்திகரித்து இதில் இருக்கிற சாபத்தையும் தீட்டையும் பாவத்தையெல்லாம் எடுத்து இதை தேவனுடைய மகிமையினால் நிரப்பி மகிமைப்படுத்தப்பட்ட பரிசுத்த வான்களுக்குரிய ஒரு இடமாக இதை மாற்றுவார். ஓகே, அதை நான் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு வசனங்களை நான் பார்த்து நிரூபிக்க போகிறேன். வரப்போகிற நித்தியமெல்லாம் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு 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 தோட்டம், பரலோக தோட்டம் அப்படின்னா இந்த புதிய வானமும் புதிய பூமியுமாக அமையப்போகிறது. நியூ ஹெவன் அண்ட் நியூ அர்த். இந்த புது வானம் புது பூமி வந்து பைபிளில் ரொம்ப தெளிவாக ரொம்ப அடிக்கடி போட்டிருக்கிற ஒரு சத்தியம், நிறைய பேர் அதை கற்றுக் கொடுக்காத ஒரு சத்தியம், நிறைய பேர் அது படிக்கிறதில்ல, அதை இன்றைக்கி நம்ம பார்த்து படிப்போம். ஏன்னா கடவுள் வந்து தன்னுடைய முன் தீர்மானத்தில் தன்னை மகிமைப்படுத்துறது மூணு ஃபேஸில் மகிமைப்படுத்தணும்னு வச்சுருக்கார். ஒன்று படைப்பு, படைப்பிலேருந்து என்ன ஆச்சு, வீழ்ச்சி, வீழ்ச்சியிலேருந்து மீட்பு, படைப்பு வீழ்ச்சி மீட்பு. இந்த மூணுலேயும் கடவுள் தன்னை மகிமைப்படுத்துவார். கடவுள் வந்து மனிதனை பரிபூர்ணமாக மனிதனை மாத்திரம் படைக்கலை, இந்த அண்ட சராசரத்தையும் எப்படி படைத்தார், எல்லாம் நல்லதாக படைத்தார், பாவம் இல்லாத மரணம் இல்லாமல் படைத்தார், வலி இல்லை கண்ணீர் இல்லை இந்த மாதிரி படைக்கலை, எல்லாத்தையும் எல்லாம் நல்லதாக படைத்தார். ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே இந்த படைப்புக்கும் என்ன ஆச்சு, இதுவும் சபிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:17 ஆதாமை நோக்கி உன் பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்படட்டும் சொன்னார் இல்லையா, சபிக்கப்பட்டு இது முள்ளுகளும் உனக்கு முள்ளுகள் தான் கொண்டு வரும், தான்ஸ் அண்ட் திசில்ஸ் அது உனக்கு கொண்டு வரும். ஆகவே வீழ்ச்சி வந்து மனிதனை மாற்றம் பாதிக்கல, இந்த அகிலத்தையும் காஸ்மாஸ்ன்னுவாங்க பூமியும் அதுக்கு வெளியில் இருக்கிற சகலத்தையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய 2வது வருகையில் என்ன செய்வார், இந்த பூமியும் சகலத்தையும் மீட்டு தேவனுடைய மகிமையினால் மீண்டுமாக நிரப்புவார். அதுதான் அவர் செய்கிற அடுத்த காரியம், புதிய வானமும் புதிய பூமியும் ஏற்படுத்தி அதை மீட்பார் இல்லைங்களா. அது என்னுடைய மனதில் அதை மீட்டு என்னங்க செய்ய போகிறார், இந்த புது பூமி இது அது பரலோகமாக மாறப்போகிறதில்ல, பரலோகம் வேறு அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறார் இப்போத்துலேருந்தே. ஆனால் இந்த புதிய பூமியும் புதிய வானத்தையும் மீட் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒரு தோட்டமாக பரலோகத்துக்கு இதை ஏற்படுத்துவார் அப்படின்னு நான் மனசில் நினச்சிருக்கிறேன். சில வசனங்களை பார்ப்போம், எங்கெங்கே போட்டிருக்கு புதிய வானம் புதிய பூமி அவர் மாற்றுவார்னு. மத்தேயு 19:28 சுவிசேஷத்தில் பார்க்கலாம், நிருபத்தில் பார்க்கலாம், இது ஒருவேளை புதுசாக இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் இல்லைங்களா, இதெல்லாம் சிந்திச்சே இல்லாமல் இருக்கலாம். அதனால சில வசனங்களை பார்த்து நம்ம படிப்போம். மத்தேயு 19:28
மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது,
மறுஜென்ம காலத்தில் அது எப்பங்க, ஏஜ் ஆஃப் ரீஜெனரேஷன், மறுஜென்மோனா நம்மளுடைய மறுஜென்மத்தை பற்றி பேசலை, மறுஜென்மோன்ற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு புதிதான படைப்பு மாதிரி ஒரு வார்த்தை, ரீஜெனரேஷன், ரீஜெனரேஷன்னா மறுபடைப்பு, மறுபடைப்புன்ற வார்த்தை இல்லைங்களா. அப்படி ஒரு மறுபடைப்பு நடக்க போகுது, அந்த காலத்தில் நான் சிங்காசனத்தில் வீற்றிருப்பேன் அப்படின்றார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:21 அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து புதுப்பித்தல் காலம் வரைக்கும், அது இன்னொரு வார்த்தை, புதுப்பித்தல் காலம் வரைக்கும் பரலோகத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே இந்த பூமியை மகிமையான விதத்தில் மறுரூபப்படுத்த போகிறார். சுவிசேஷத்தில் இயேசு என்ன சொல்கிறார், அது மறுஜென்ம காலம், அது ஒரு புதுப்பித்தல் காலம். ஆண்டவர் வந்து இந்த பழைய பூமியெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக எல்லாம் பண்ண போகிறதில்ல, எப்படி நம்முடைய சரீரத்தை அவர் ஃபுல்லாக தூக்கி போட்டு புது சரீரத்தை நம்ம கொடுக்க போகிறதில்ல, இருக்கிற சரீரத்தையே அதை ரெனோவேட் பண்ணி மகிமையாதை நிரப்பும்படிக்கு அதே மாத்தா இந்த வானத்தையும் பூமியும் நாம் பார்க்குற இந்த வானத்தையும் பூமியும் புதுப்பிக்க போகிறார். இன்னொரு முக்கியமான பகுதி 1 பேதுரு 3:10 அந்த பகுதியை வாசிப்போம், முக்கியமான பகுதி. சாரி 2 பேதுரு, நான் தப்பாக காலையில் சொன்னேன், 2 பீட்டர், 1 பேதுரு இல்லை 2 பீட்டர், 2 பேதுரு 3:10 இங்கிலீஷில் 1 பேதுருன்னு சொல்லி எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சர்மன் முடிஞ்ச பிறகு தான் சொன்னாங்க எனக்கு அது 2 பேதுரு.
இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதனுடைய கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும்.
பாருங்களேன், எல்லாம் வெந்து போகும், உருகி போகும், எல்லாம் அக்கினியினால் உருகி போகும். இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்லப்படுது, இப்படியெல்லாம் இதெல்லாம் வெந்து அழிஞ்சு உருகி போகிறதுனால நமக்கு பயன்பாடு ஒன்று கொண்டு வர்றார். 11வது வசனத்தில் படிங்களா,
இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் இப்படியெல்லாம் அழிஞ்சு போகிறதுனால எவ்வளோ பக்தி உள்ளவர்களா, நம்பிக்கை உள்ளவர்கள், இந்த உலகத்துக்குரிய மக்களாவா இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும். 12வது வசனம்,
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள், அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும்.
வானங்கள் அழிந்து பூமியெல்லாம் உருகி அழிந்து போகும், அழிந்து போய் இதெல்லாம் எங்க முடியும்,
அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று பார்த்திருக்கிறோம்.
பாருங்களா, இதெல்லாம் உருகி அழிந்து ஒரு அக்னியினால் சுட்டரித்து இதனோட சாப கேடுகளெல்லாம் சீர்படுத்தி ஒரு பிரளயமான பேரழிவான முழுமையான ஒரு சீரமைப்பு, ஒரு ரெனோவேஷன்னுவாங்க, ஒரு எல்லாத்தையும் சீராக்கி அக்னியினால் அதை சுத்திகரித்து என்ன பண்ணுவாராம், புதிய வானத்தையும். 13வது வசனத்தில் அவருடைய வாக்கு தத்துவம் நமக்கு பண்ண வாக்கு தத்துவமா, நீதி வாசமாக இருக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவார் என்று காத்திருக்கிறோம். நம்ம காத்திருக்கிறோமா? இதை பற்றியே நமக்கு தெரியாமல் இருக்குது, எங்கே காத்திருக்கிறது? இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் காத்திருப்போம் இல்லைங்களா. ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் அவர் உருவாக்குவார், அது வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அங்கே என்ன எப்படி இருக்கும், என்ன அந்த புதிய வானத்தினுடைய குணம், அங்கே என்ன வாசமாக இருக்கும், நீதி வாசமாக இருக்கும். நீதி வந்துட்டு போவாது. இங்கே இந்த உலகத்தில் என்ன வாசமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் அநீதி தான், எங்கே பார்த்தாலும் பாவம் தான், ஒழுங்கே கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் அந்த இடத்துல ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு அணுலையும் நீதி வாசமாக இருக்கும், அந்த இடத்துல இருப்போம். அந்த அந்த மாதிரி இடம்தான் மகிமைப்படுத்தப்பட்ட விசுவாசிகளுடைய குடியிருப்பாக இருக்கும். பாருங்களேன், உயிர்த்தெழுந்த எந்த கரையில்லாத அவங்க வாழ முடியும். இது புதிய ஏற்பாடில் மாத்திரம் இல்லைங்க, பழைய ஏற்பாடுலேயும் பல வசனங்கள் ஐசாயா 65:17 சொல்லப்படுது, இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியும் உருவாக்குறேன், கடவுளுடைய மகிமை அதில் நிரம்பி இருக்கும். ஆகவே இது புதிய வானம் புதிய பூமி என்னும்போது இது தரத்தில் புதியது, தன்மையில் புதியது, எல்லாமே புதுசு கிடையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளுடைய மீட்பின் வேலையே இப்படி பல வாக்குத்தத்தங்கள் இதில் பல ஏற்பாடு சங்கீதத்தில் போட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கிட்டு தான் இந்த டிஸ்பென்சேஷனல் ஆளுங்க அதை புரட்டி 1000 வருஷ அரசாட்சி அப்படின்னு சொல்கிறது. அதை வந்து 1000 வருஷ பொற்காலம் வரப்போகுது, அந்த காலத்தில் தான் இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, இந்த தீர்க்க தரிசனங்களை எடுத்துக்கிட்டு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பல ஏற்பாடில் பல வசனங்கள் இருக்குது, இதெல்லாம் லிட்ரலாக ஒரு நாள் நிறைவேறப்போகுது, என்ன ஒரு காலம் வரப்போகுது, பொற்காலம் வரப்போகுது. தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுது, ஒரு சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டியோடு படுத்திருக்கும், ஓனாய் வந்து குழந்தைகிட்ட விளாடும், அகிலமெல்லாம் எல்லாமே எந்த விதமான போராட்டம் இல்லாமல் சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் ஒன்றுக்கொன்றுக்கு ஒப்புரவாகி ஒத்துமையாக அழகாக ஒரு அருமையான ஒரு உலகம் ஏற்பட போகுது. அது எப்போ வரப்போகுது, அதெல்லாம் ஒரு இல்லைங்க, அதெல்லாம் அடையாள மொழின்னு சில பேர் சொல்லுவாங்க, அது தவறு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். 1000 வருஷ காலத்தில் ஏன் நிறைவேறணும், அது 1000 வருஷம் அப்படி இல்லவே இல்லை. அது வேதம் கரெக்டாக ஒழுங்காக படித்தோன்னா நமக்கு தெரியும், இது புதிய வானமும் புதிய பூமி ஏற்படுத்தும் போது நிறைவேறும். அந்த வசனங்களில் சொல்லப்படுது, பூமியெல்லாம் கர்த்தருடைய அறிவினால், சமுத்திரம் எப்படி தண்ணியினால் நிரம்பி இருக்கிறதோ பூமியெல்லாம் கடவுளுடைய அறிவினால் நிரம்பி இருக்கும். வனாந்திரம் கலிகூறும், ஒரு மலர் பூ செடி போல் மலரும், இதெல்லாம் லிட்ரலாக ஒரு நாள் பூமியில் நிறைவேறும். இது எப்போ, இயேசு கிறிஸ்து வந்து புதிய பூமியும் வானத்தையும் உருவாக்கும் போது. இதெல்லாம் எந்த காரணத்தினால கடவுள் இதை உருவாக்குறாரு, ஆச்சரியம் தான் நமக்கு. இன்றைக்கி நம்ம கம்யூனியனுக்கு வந்திருக்கிறோம், நம்ம சிலுவையை பற்றி நினைக்கும் போது அநேக தடவை நம்ம நம்முடைய ஆத்மா நம்ம தனிப்பட்ட ரட்சிப்பை நினைக்கிறோம், தப்பு கிடையாது அது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் மகத்துவமான பணி நம்ம நம்ம ஆத்மாவை சரீரத்தை ரட்சிப்பதோடு முடிகிறதில்லை, அதையும் கடந்த அளவு அதில் இருக்குது, மகத்துவம் அதில் இருக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சத்தியம் தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார், உண்மைதான், நம்மளை ரட்சிக்க போகிறார், நமக்கு மகிமையான சரீரத்தை கொடுக்க போகிறார், நம்ம இழந்த நம்முடைய ஆத்மாவையும் சுத்திகரிக்க போகிறார். அதோடு அவருடைய மரண பணி பணி முடியலை, இன்னும் என்னவோ செய்கிறாரு. பவுல் வந்து நம்ம தனிப்பட்ட ரட்சிப்பை நினைக்கும் போது பல இடங்களில் அவர் இந்த உலகளாவிய வானத்தையும் பூமியும் மீட்பதை பற்றி அவர் பேசுகிறார். பாருங்களேன், உதாரணத்துக்கு 1-2 வசனங்களை பார்ப்போம். ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறோம். பவுல் வந்து கிறிஸ்துவுடைய பணியை பற்றி பேசுகிறாரு. அந்த பணியினால் நமக்கு வருகிற நன்மைகள் என்ன, நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, நம்ம நீதிமான் ஆகிறோம், அதெல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் அவருடைய பணியினால் ஆவியானவர் வந்து நம்மளை கடவுள் பிள்ளையாக தத்தெடுத்துக்கிட்டாரு. அதோடு நிற்காமல் பவுல் என்னவோ பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து நம்மளை பிள்ளையாக தத்தெடுத்தது மாத்திரம் இல்லை, வரப்போகிற ஒரு மகிமையும் ஏற்பட போகுது. அவருடைய பணியினால் ஒரு மகிமையும் நமக்கு சம்பாரிச்சிருக்கார். அந்த மகிமையை நான் என்னங்க சொல்லுவேன், எதுக்குங்க ஒப்பிடுவேன்? இக்காலத்து பாடுகளுக்கு ஒப்பிடத்தக்க மகிமை, ஒப்பிட முடியாத மகிமை அது. அது ஃபுல்லாக மகிமை. என்னங்க மகிமை போல், அது நம்மளை மகிமைப்படுத்துறது மாத்திரம் இல்லை, அவர் என்னமோ செய்ய போகிறாரு, நாம் மகிமைப்படுத்த மக்களாக சுற்றி மகிமைப்படுத்தப்பட்ட உலகத்தில் வாழ்வதற்கு அவர் மாற்ற போகிறார். அதை எப்படி சொல்கிறார் பாருங்களேன், மகிமையில் நாம் குடியிருக்கும்படி செய்ய போகிறார். 19 தொடர்ந்து வசனத்தில் என்ன சொல்கிறாரு, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறதாம். என்னங்க இது, சிருஷ்டி காஸ்மோஸ் என்ற ஒரு வார்த்தை, அகிலமே காத்துக்கிட்டு இருக்கான். நம்ம சிருஷ்டின்ன ஒன்று என்ன நினைக்கிறோம், எப்போ பாரு நமக்கு தெரிஞ்ச இந்த குட்டி பூமியை தான் நினைக்கிறோம். ஆனால் சிருஷ்டின்னா பைபிள் எதை யூஸ் பண்ண தெரியுங்களா, வெறும் பூமியை மாத்திரமா ஆண்டவர் உருவாக்குனாரு, வானமும் பூமியும் வானம்னும் போது அகிலமும் இல்லைங்களா, அதை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்துருக்குறீங்களா. அகிலமோன்னும் போது நம்ம வாழ்கிறது ஒரு பூமி, நம்மளை சுற்றி என்ன இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த பிளானட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா நம்ம நம்ம சுற்றி இருக்கிற ஒரு இதுக்கு பேர் வந்து ஒரு கேலக்ஸி. அந்த கேலக்ஸிக்கு பேர் மில்கி வே கேலக்ஸி. அந்த கேலக்ஸியில் வந்து போட்டிருக்கு 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குதான். பூமியை விட 400 பில்லியன் பிளானட்ஸ் இருக்குதான். பில்லியன்னா என்னன்னு தெரியுமா, நமக்கு தெரியாது. 400 பில்லியன் பிளானட்ஸ் இருக்குதான் நம்மள, அதில் ஒரு குட்டி நம்ம அவ்வளோதான், பில்லியன் பிளானட்ஸு. இந்த இந்த கேலக்ஸியை வந்து ஒருவேளை நாங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு போய் ட்ராவல் பண்ணி போனோம்னா, அவங்க வந்து அஸ்ட்ரானமர் சொல்லுவாங்க, அவங்க பாஷை பயன்படுத்துகிற பாஷைகள் இது தான், ஒரு செகண்டில் 300,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோன்னா, அதான் லைட் ஸ்பீடு. ஒரு செகண்டில் 300,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோன்னா ஒரு வருஷத்தில் 6,000 டிரில்லியன் மைல்ஸ் ட்ராவல் பண்ணி போயிடுவோம். அந்த மாதிரி 1 வருஷத்தில் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி 950,000 வருஷம் இப்படி போனோம்னா கடைசியில் நம்ம கேலக்ஸி எண்டுக்கு போயிடலாமா ஒருவேளை. 950,000 வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணி இந்த ஸ்பீடில் போனோம்னா ஒருவேளை அந்த கேலக்ஸி எண்டுக்கு போயிடலாம். அந்த எண்டுக்கு போனால் என்ன பார்க்க முடியும்னா, இந்த மாதிரி 1 டிரில்லியன் பில்லியன் கேலக்ஸிஸ் இன்னும் இருக்குதான். என்ன சொல்கிறது, எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியுதுங்களா. யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் ஏங்க கடவுள் ஏங்க படைச்சார். இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக்ஸில் பசங்க படிக்கிறதுக்கும், இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒன்றுமே புரியல சில பேருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி புரியாத நம்பர்ஸை சொல்கிறதுக்குமா படைச்சார். இதெல்லாம் சும்மா ஷோக்காக படைச்சிருக்கிறார். இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறோம்மா, எதுக்கு இதெல்லாம் படைச்சார், சும்மா ஓடிக்கிட்டு இருக்கட்டோன்னா, நம்ம டிஸ்டன்ஸே புரியலையே. கடவுள் இதெல்லாம் படைக்கும் போது உயர்ந்த நோக்கம் அவருக்கு இருந்துச்சு, இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான் போல் சொல்கிறாரு. இது அகிலமே ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கான், அகிலம் கிரியேஷன் காத்துக்கிட்டு இருக்கான். காத்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு வார்த்தை வந்து கழுத்தை தூக்கி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் யாராவது உங்கள் மக அங்கீகம் இல்லை யாராவது ரிலேட்டிவ் ஹஸ்பண்டு ஊருக்கு போயிட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வராருன்னு வைங்க, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் நிற்கும் போது அவருக்கு காத்திருப்பீங்க பாருங்கள், எப்படி அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, அவரா இவரா இவரா எப்போ வருவார், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு ஃப்ளைட் வந்தாச்சு, எப்படி காத்துக்கிட்டு இருப்போம், அப்படி காத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா, இந்த மரம் இங்கே இருக்குது பாருங்கள், அந்த மரம் காத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரோட்டில் இன்றைக்கி காலைல வரும்போது ஒவ்வொரு செடியோ மரமோ மண்ணோ மலையோ ஆறோ சமுத்திரமோ காத்துக்கிட்டு இருக்கான் போல் சொல்கிற. எதுக்கு இங்கே காத்துக்கிட்டு இருக்கு போல், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறதா. எப்போ அவங்க வெளிப்படுவாங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது. இயேசு கிறிஸ்து வருகைக்காக அதுவும் காத்திருக்கான். ஏன் காத்திருக்கிறது, அண்டமே ஏன் காத்திருக்கு, 21 அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல. என்ன ஆயிடுச்சு, அதுக்கு கீழ் கீழ்ப்படுத்துகிறவராலே மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லா சிருஷ்டிப்பும் கடவுளால் மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அடக்கப்பட்டிருக்கிறதா. எப்போ அடக்கப்பட்டுச்சு, இது எப்போ ஆச்சு? இந்த சிருஷ்டிப்பெல்லாம் மனிதன் வீழ்ந்த பிறகு, பாவம் செஞ்ச பிறகு கடவுள் சபிச்சார் இல்லையா, அந்த நேரத்தில் இதெல்லாம் மாயைக்கு கீழ்ப்படுத்தி விட்டாரா. மாயைக்குன்னா என்ன அர்த்தம்? மாயைனா நமக்கு பிரசங்க ஞாபகம் தான் வருது. அவர் என்ன சொல்கிறாரு, மாயை மாயைனா என்ன அர்த்தம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, யூஸ்லெஸ். காலைல எந்திரிக்கிற, ஓடுற, வேலை செய்கிற, வாழ்கிற, இது எல்லாம் மாயை, எல்லாம் யூஸ்லெஸ். அதே மாதிரி இந்த படைக்கப்பட்ட படைப்பே ஓடிக்கிட்டு இருக்கான். தான் தெய்வீக மனிதனுடைய பாவத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த படைப்பு தான் எதற்காக படைக்கப்பட்டமோ அந்த நோக்கத்தை அடைய முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கான் மாயையில், அர்த்தம் இல்லாமல், யூஸ்லெஸ்ஸாக. மாயைக்கு பிரயோஜனமற்றதற்கு தன் எந்த நோக்கத்துக்காக கடவுள் இதை படைத்தாரோ அந்த நோக்கத்தை அடைய முடியாமல் மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. தன்னுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை வெளிப்படுத்த முடியாமல், தன்னுடைய முழு மகிமைக்கு செயல்பட முடியாமல் கட்டுப்படுத்தப்பட்டு, அடக்கப்பட்டு, கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதா இந்த சிருஷ்டிப்பு. பிரம்மாண்டமான தேவனை மகிமைப்படுத்துவதற்காக உருவாக்க இந்த படைப்பு கட்டுப்படுத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் அற்பமான விதத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த படைப்பு. அதுதான் அர்த்தம், மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன், என்ன ஆகுமா இயேசு கிறிஸ்து வரும்போது? இந்த படைப்பு மனிதனுடைய வீழ்ச்சினால் இப்படி அடக்கப்பட்டிருப்பதுனால மனிதனுடைய மீட்பில் இதுக்கு என்ன நடக்கும்? இதுக்கும் விடுதலை கிடைக்குமா பாருங்களேன். அதனால தான் இது காத்திருக்கான், அதனால தான் நம்பிக்கையோடு காக்கப்பட்டிருக்கிறதா பாருங்களேன். 21வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, நடுவில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை ஆக்கி, பாவ பாரத்திலேருந்து, சாபத்திலேருந்தெல்லாம் விடுபட்டு இயேசு வரும்போது அவங்க விடுதலை பெறுவாங்க இல்லையா, சுதந்திரத்தை பெறுவாங்க இல்லையா, அதனோட சுதந்திரத்தில் இதுவும் பங்கு பெறுமா? அதுக்காக இது காத்திருக்கான். இதுவும் பாவ பாரத்தில், பாவ இக்கட்டிலேருந்து சுதந்திரிக்கப்படும், இந்த மாயையிலேருந்து விடுபடும், அதுக்காக காத்திருக்கிறதா. முழு உலகமோ சாபத்தின் பாதிப்பிலேருந்து விடுபடுவதற்கு, விடுபட்ட உடனே தான் எதற்காக உருவாக்கப்பட்டோமோ தன்னுடைய முழு மகிமையோடு அது வெளிப்பட செயல்பட காத்திருக்கிறதா. யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லுது இதெல்லாம்? ரொம்ப அதிசயமான ஒரு காரியம் நடக்கப்போகுது நம்ம இருக்கிற பூமிக்கோ வானத்துக்கோ இயேசு வரும்போது. ஓகே, அதுதான் எப்படி பவுலுக்கு தெரியும்ன்றாரு 22வது வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடியே, நமக்கு தெரியும் இது, இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் பாருங்களேன், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் என்ன பண்ணிருக்கு, தவித்து பிரசவ வேதனை படுகிறது. பிரசவ குரோன்ஸ் அப்படின்னு பெருமூச்சு விடுதான், குரோன்ஸ். யோசிச்சு பாருங்களேன், தவித்து தவித்து குரோன்னா என்ன தெரியுங்களா, நம்ம ரொம்ப ஏமாற்றி, நம்ம ரொம்ப செயல்பட முடியலையேன்னு கூணி குறுகி சொல்ல முடியாத பாஷையில் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அப்படியே பெருமூச்சு விடுறது, சத்தம், குரோனிங். அதாங்க அர்த்தம், குரோன் பண்ணுது, அது ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டு நம்மளை வெளிப்பட முடியலையே, நம்ம செயல்பட முடியலையேன்னு சத்தம் போடுதான். எப்படி சத்தம் போடுது? நமக்கு தெரிகிறபடி, பவுல் சொல்கிறார், நமக்கு அப்போவே தெரியுமா, எப்படி நமக்கு இப்போ தெரியுது இல்லையா, குளோபல் வார்மிங் என்ன நடக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஏன் நடக்குது, வருஷம் வருஷம் சூரியன் ஏன் ரொம்ப உஷ்ணம் அதிகமாகுது, எங்கே பார்த்தாலும் ஃப்ளட்டு இல்லைங்களா, இஷ்டத்துக்கு நினச்ச மாதிரி மழை வருது, நம்ம நினச்ச மாதிரி வருது, அது இஷ்டத்துக்கு வருது, ஊரெல்லாம் அடிச்சுட்டு போகுது, ஏன் இதெல்லாம் நடக்குது, பஞ்சங்கள், பூகம்பங்கள், சுனாமிகள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் என்ன அடையாளம்? இதெல்லாம் குரோனிங், சர்வ சிருஷ்டியும் குரோன் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவளோடு காத்துக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் அந்த குரோனிங் வெளிப்படுது. எங்கே எந்த ஆர்டிக்கல் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலும், வானம் பூமி அதெல்லாம் படிக்கிறவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு அழிவை நோக்கி போயிட்டுருக்கு, அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன் இதெல்லாம் குரோனிங்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த குரோனிங் எதுக்கு பண்ணுதான், எதுக்கு தவித்து கொண்டிருக்கான், சாகரத்துக்க தவிக்குது. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் சாகரத்துக்கு தவிக்குதுன்னு. இந்த வசனம் என்ன போட்டிருக்கு, பிரசவ வேதனைக்கு தவிக்குதான். எதுக்குங்க பிரசவ வேதனைன்னா என்னங்க அர்த்தம், குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. இந்த சிருஷ்டிப்பும் பிரசவ வேதனையில் எதுக்கு தவிக்குதான், புதுவானம் புது பூமி பிறக்கணும் என்பதற்காக தவிக்கணும். அதான் பிரசவ வேதனை. பவுல் சொல்கிறார் பாருங்களேன், புதுவானமும் புது பூமியும் பரிசுத்தவான்கள் மகிமையோடு இதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுடைய மகிமை நிரம்பி இருப்பதற்கு தவிக்கிறான். ஆகவே தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் சுனாமிகளும் போர்களும் எல்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கலங்காதீங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குது, இதெல்லாம் பிரசவ வேதனை, இதெல்லாம் பிரசவ வேதனையின் ஆரம்பம். இதெல்லாம் எங்கே போய் முடியும், தவிக்க ஏன் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, இதெல்லாம் அழிஞ்சு எல்லாம் நம்ம அழிஞ்சு போக போகிறதில்லை, புதிய வானமும் புதிய பூமி வர்றதுக்கு தான் போயிட்டுருக்குது. அதனால தான் கவலைப்பட வேண்டியதில்லை. பாருங்களேன், பவுல் தன்னுடைய எதிர்காலத்தின் மகிமையை நினைக்கும் போது தனக்கு என்ன நடக்கும், தன் உடம்புக்கு என்ன நடக்கும்ன்றதோடு நிறுத்தலை. ஏன், அவர்னால் சிந்திக்க இருக்கவே முடியல, வரப்போகிற மகிமை எவ்வளோ பெருசுன்னா இக்காலத்து பாடுகளுக்கு ஒப்பு இல்லை. ஏன் பெருசு, ஏன்னா நம்ம உடம்பு ஆத்மா பரிபூர்ணப்பட்டு மகிமைப்படுத்துறது மாத்திரம் இல்லை, இந்த உலகம் அகிலமெல்லாம் மகிமைப்படுத்தப்பட போகுது. நம்ம அதில் குடியிருக்க போகிறோம். தேவன் நம்ம பாவத்தில் இழந்த இந்த உலகத்தையும் வானத்தையும் நமக்கு மீட்டு கொடுக்க போகிறார். அதுக்காகத்தான் அது மகிமையை ஒப்பிட முடியாதது. ரோமர் மாத்திரம் இல்லை, பல வசனங்கள் நீங்கள் பார்த்து அதை வந்தால் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பினுடைய ஸ்கோப் வந்து உலகளாவிய மீட்புக்கு அது ஒப்பாகுதுன்றத கொலோசியர் 1:9 படிங்களா, கொலோசியன்ஸ் 1:19.
பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின ரசத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று.
பாருங்களேன், அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் சமாதானம் ஏற்படுத்தி அதுக்கும் பூலோகத்தில் இல்லை பரலோகத்தில் உள்ள சகலவும் மனிதர்கள் மாத்திரம் இல்லை சகலத்தையும் அவர் ஒப்புரவாக்க போறாராம். போட்டிருக்கு இல்லைங்களா, எபேசியர் 1:10 படிங்களா, நம்ம எபேசியர் ஏற்கனவே படிச்சுட்டு வரோம், 9 வரலாம் தமிழ்ல.
காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று.
பாருங்களேன், இதெல்லாம் என்ன போட்டிருக்கு, பரலோகம் பூலோகம் எல்லாம் இதெல்லாம் கூட்டப்படும், இதெல்லாம் மீட்கப்படும், இதெல்லாம் ஒப்புரவாக்கப்படும்னு என்னத்துக்கு சொல்லுது, ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய மாட்சிமையான பணி. வெறும் உங்களை எங்களையும் மீட்டு நம்மளை எங்கேயாவது எங்கன்னா இருந்துட்டு போங்கன்னு இல்லைங்க, நம்ம வாழ்கிற இந்த பூமியும் இந்த பரலோகத்தையும் இந்த வானங்களையும் அவர் மீட்டு மகிமைப்படுத்தி கொடுக்க போகிறார். இது பரலோகம், நம்ம குடியிருக்க போகிற பரலோகத்துக்கு ஒரு அருமையான தோட்டமாக ஒரு மாறப்போகிறது. ரெவலேஷன் 21:1 அதான சொல்லுது, பின்பு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் கண்டேன். என்ன ஒரு எதிர்காலங்க பாருங்களேன், இந்த வசனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் மீட்புக்கு கனெக்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். பவுலோ அதை கனெக்ட் பண்ணுறாரு, ஏன்னா இயேசு கிறிஸ்து வாங்கி கொடுத்த மீட்பினுடைய அளவு வெறும் உங்களையும் என்னையும் பர்சனலாக ரட்சிப்பதோடு முடியறதில்லை, பர்சனலாக மகிமைப்படுத்துறதோடு முடியறதில்ல, இந்த பூமியையும் வானத்தையும் மீட்க போகிறார் அவர். அந்த மீட்பு நமக்கு சிலுவையில் நம்முடைய நித்திய சுதந்திரத்தை நமக்கு ஒரு புதிய சரீரத்தையும் ஆத்மாவையும் மறுரூபமாக்குறது மாத்திரம் இல்லை, மீட்கப்பட்ட மக்களாக புதிய வானத்திலையும் பூமியிலையும் வாழ்வதற்காக. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையினுடைய மகத்துவனுடைய அளவு எவ்வளோ பெருசுன்னு பார்த்துட்டு போகிறீங்களா, விரிஞ்சுக்கிட்டே போல. அது ஒரு காலத்தில் நினச்சோம், கடந்த கால பாவத்துக்கு தான் அவர் செத்தார், அவர் நம்மளை நீதிமான ஆக்கிறதுக்கும் செத்துருக்கிறார், தேவனுடைய பிள்ளையாக தத்தெடுப்பதற்கு நமக்கு ஒரு மகிமையான சுதந்திரத்தையும் அவர் சிலுவை பணியில் வாங்கி கொடுத்துருக்கிறார். அந்த சுதந்திரம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஒரு தோட்டம் உனக்கு கொடுத்துருக்கு, ரெடி பண்ண போகிறோம்ப்பா, அந்த தோட்டத்தை ரெடி, இன்னும் பரலோகத்துக்கு போகலை, பரலோகத்துக்கெல்லாம் அடுத்த வாரத்தில் போக போகிறோம். ஒரு தோட்டமே என்ன தெரியுமா, இந்த வாழ்கிற பூமியும் வானங்களையும் நான் மீட்டு தேவ மகிமையால் நிரப்பி மகிமைப்படுத்தப்பட்ட உங்களுக்கு நான் தரப்போகிறேன். ஏன்னா கடவுளுடைய மீட்புங்க இப்படி தாங்க, அவர் ஒவ்வொன்றா செய்கிறது பாருங்களேன். மனுஷக்குலம் பாவத்தில் விழுந்தாங்க, எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு ஒளிஞ்சு போங்கயான்னு சொல்லி இன்னொரு மனித குலத்தை ஏற்படுத்தினாரா, இல்லை, இதே மனித வீழ்ந்த மனித குலத்தை தான் அவர் மீட்டார். நம்ம சரீரம் பாவ சரீரமாக மாறிப்போச்சு, சரி இன்னுமே ஒளிஞ்சு போட்டேன் உங்களுக்கு புது சரீரம் கொடுக்குறேன்னாரா, எல்லாமே இல்லை, இதே சரீரத்தை நான் புது மகிமையோடு கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இந்த பூமி விழுந்து போச்சு, பாவத்தினால் கரப்பட்டு போச்சு, சபிக்கப்பட்டு போச்சு, அதே பூமியை நான் மீட்டு மீண்டுமாக கொடுக்கிறேன். அதான் அவருடைய மீட்பின் தேவன். இஸ் அ காட் ஆஃப் ரிடம்ஷன். கடவுள் ஒருபோதும் விட்டு கொடுக்குறவர் அல்ல. சாத்தான் வந்து இதோ பாரு பூமியே நான் கெடுத்துட்டேன், நீ பூமியே கெடுத்துட்ட சாத்தானே, நான் இப்போ பூமி பிஏ பண்ண போகிறேன்னு அவர் போகிறதில்ல. ஏன் பூமியே நீ எந்த பூமியை கெடுத்தியோ அந்த பூமியை வைத்து அதை மீட்டு நான் மகிமைப்பட போகிறேன். நீ கெடுத்த பூமியை நான் மீட்டு என் மகிமையால் ஒவ்வொரு அணுலையும் என் மகிமையை நிரப்பி நான் மகிமைப்பட போகிறேன். அதைத்தான் அவர் செய்ய போகிறார். அந்த பூமி மகிமையான ராஜா வரும்போது, மகிமையோடு வரும்போது, சர்வ வல்லமையின் மகிமையில் வரும்போது, இந்த பூமியை பற்றி சாத்தான் கெடுத்து இதை அழிச்சிட்டான்னு சொல்லி முடியக்கூடாது கதை. எந்த பூமியை சாத்தான் அழிச்சா அழிக்க பார்த்தானோ அதே பூமியை அவர் மீட்டு மகிமைப்படுத்தினார். அதனால தாங்க அவர் மகிமைப்பட போகிறார். பாருங்களேன், இது எவ்வளோ எத்தனையோ வேத பகுதிகளுக்கு இது ஒரு அழுத்தம் கொடுக்குது, வாக்கு தத்தங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு வேளை உங்களுக்கு நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஊரில் பார்த்தா அநியாயம் பண்ணுறவனுங்க அந்த லேண்டை வளைச்சி போட்டுக்கிட்டேன், இந்த லேண்டை வளைச்சி போட்டுக்கிட்டேன், அக்கா தங்கச்சிங்களை அண்ணங்களை ஏமாற்றி வளைச்சி போட்டுக்கிட்டேன்னு எவ்வளோ அநியாயங்கள். நான் வளைச்சி போட்டுக்கிட்டேன், அந்த பூமியை நான் எடுத்துக்கிட்டேன், என்ன எடுத்துக்கிட்டேன்னு ஊர்லெல்லாம் அரசியல்வாதிங்க அந்த லேண்டை இந்த லேண்டை வாங்கி அவங்க பேரில் இவங்க பேரில் பட்டா போட்டு எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது. கடைசியில் இந்த பூமியெல்லாம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அவனுக்கு இவனுக்கு பேரை எழுதிக்கிறாங்களே அவனுக்கெல்லாம் மண்டையை போட போகிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன் பூமியை அவர்கள் தான் சுதந்திரிப்பாங்க. அடாவடி பண்ணி மோசம் பண்ணி இப்போ டாக்குமெண்ட்டை ஏமாற்றி கத்தி எல்லாம் பண்ணி அவனுங்கள்ல சாந்த குணம் உள்ளவர்கள். அது சும்மா ஒரு கதையா? அது ஒரு சும்மா ஒரு வாக்கு தத்தமா? பொய் உரையாத தேவன் வானமும் பூமியும் ஒளிந்து போய் என் வார்த்தை ஒளிந்து போவாதுன்னு சொன்னவர் வாக்கு தத்தமாச்சே, அவருடைய பிள்ளைகள் சாந்தமாக இருப்பாங்க, அடாவடி பண்ண மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அவனுக்கு 3 கோடி இருக்குது, இவனுக்கு அவ்வளோ இருக்குன்னு அந்நியாயம் பண்ணி சம்பாதிக்கிறவர்கள் அல்ல. சாந்த குணமாக என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சாந்தமாக என் வழியில் உண்மையாக இருக்கிற என் மக்கள் அவங்க தான் சுதந்திரிப்பான். கடைசியில் அவங்களுக்கு தான் பட்டா போடப்படும். இது அவங்களுடைய பூமியாக தான் மாறப்போகுது. யோசிச்சு பாருங்கள், இந்த பார்க்கு, நம்ம பார்க்கு, லால் பார்க்கு, கபன் பார்க்கு, கொடைக்கானல், ஊட்டி, எல்லாமே நம்மள்தாங்க. என்ஜாய் பண்ணுங்கள், நம்மள் தான் அதெல்லாம். சுவிட்சர்லாண்டு எல்லாமே நம்மள் தான். எவ்வளோ நம்ம ஜபங்களுக்கு இது ஊக்கம் கொடுக்கணும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் நடக்கிறது போல் பூமியில் நடப்பதாக. அது என்ன கதை? எப்பயாவது நடக்குதா? இப்போ எங்கேயாவது நடக்குதா? நம்ம வீட்டிலே ஒழுங்காக நடக்க மாட்டேது இல்லைங்களா? பரலோகத்தில் நடக்கிற மாதிரி பூமியில் ஒவ்வொரு மூலையிலையும் நடப்பதாகன்னு ஜபிக்கிறோமே, அந்த ஜபத்துக்கு பதில் இல்லாமல் போவோமா? அந்த ஜபத்துக்கு பதிலாகத்தான் புதிய வானம் புதிய பூமி வரும்போது, பூமியில் பரலோகத்தில் நடக்கிற தேவனுடைய எல்லா சித்தமும் பூமியில் ஒவ்வொரு மூலையிலையும் நடக்குங்க. அதுக்கு தான் அந்த ஜபம். பரலோகத்தில் நடக்கிற போது பூமியில் நடப்பதாக, வரப்போது நிரந்தரமாக பூரணமாக அவர் சித்தம் நடக்கப்படுற ஒரு நாள் வருங்க. உங்களுக்கு எப்படியோ பரலோக தோட்டம் இதுங்க. பரலோகத்தை பற்றி பொதுவாக பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கிறதில்ல. பசங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா பரலோகம் வந்து ஒரு பிடிபடாத ஒரு காரியமாக இருக்குது. உங்களுக்கு அப்படி இருக்கா? பிடிபடுறதே இல்லை. ஒரு உணர்ந்து ஒரு 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 உருவகமே இல்லாமல் இருக்குது. ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, ஒரு வேளை நானும் அப்படி தான் சில நேரங்களில் ஃபீல் பண்ணுவேன், எனக்கு சின்ன வயசில் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்? என் மனசில் இருந்த பரலோக ஐடியா என்னென்னா, முடிவில்லாத ஒரு சர்ச் சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே ஒரு மார்பிள் கல்லை நம்மளை உட்கார வச்சுருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் ஒரு மார்பிள் கல்லை உட்கார முடியும்? அதுவும் இந்த சர்வீஸும் முடிக்க மாட்டேன்றாங்க. முடிவே இல்லை. அதுதான் பரலோகம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பரலோகத்துக்கு போகிறதுக்கு? அந்த மாதிரி பரலோகத்துக்கு மார்பிள் கல்லில் உட்காந்துக்கிட்டு முடிவில்லாத ஒரு வேளை ஒரு ஆர்ப்பை வீண சுரங்களை வச்சுக்கிட்டு இப்படியே அவங்க ஏஞ்சல்ஸ் பாடுற பாட்டுக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கணும், அதுவா பரலோகம்? அப்படிப்பட்ட பரலோகமாக வேணும் எனக்கு? வேணாங்க அந்த மாதிரி பரலோகம். தேவன் பாருங்கள், அந்த பரலோகம் அதிசயமானதுங்க. இந்த பூமியில் எத்தனை இன்பங்க, இதுக்கு தானே இந்த பூமி பூமின்னு பிடிச்சிக்கிறோம். ஆனால் இந்த பூமி மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. எவ்வளோதான் இன்பங்கள் இருந்தாரோ ஓரளவுக்கு அப்புறம் திகட்டி போதே, ஐயோ அவ்வளோதான். நான் இந்த பூமியில் இருக்கிற மாயையெல்லாம் விளக்கி பூரண திருப்தியை கொடுக்கும்படி 100 மடங்கு இதனோட இன்பத்தை உயர்த்தி தேவ மகிமையால் நிரப்பி அந்த பரலோகத்துக்கு தோட்டமாக இந்த பூமியை நம்ம கொடுக்க போகிறாராமே. அந்த பரலோகம் அதிசயம் இல்லை, தோட்டம். அது தோட்டமே எப்படி இருந்துச்சுன்னா உள்ளெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், நாம் செயல்பட்ட, நம் கையால் ஆண்ட, கண்ணால் பார்த்த மரங்கள், கையால் பார்த்த ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்த இதுங்க, இந்த பியூட்டிஃபுல் பிளானட் கடவுள் உருவாக்குனாருங்க. சில இடங்கள்லாம் எவ்வளோ இன்பமான இடங்கள், பாவத்தினால் கெடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடங்கள் எவ்வளோ இன்பமான இடங்கள். நாங்கள்லாம், உங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்குங்க. ஊரெல்லாம் சுற்றணும்னா ரொம்ப பிடிக்கும். சர்ச்சில் போதுமான பணம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி என்ன கையில் பிடிக்கவே முடியாது உங்களை. ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஊர் சுற்றுருந்தா ரொம்ப பிடிக்கும். சில இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்து உட்காரும்போது அந்த காட்சி, அங்கேயே உட்காந்துட்டா எப்படி இருக்கும், வர்றதுக்கே மனசு வர. இந்த பேக்கேஜை புக் பண்ணிட்டு போமா, அவனுங்க வந்து டைம் ஆச்சு சார், டைம் ஆச்சு, வாங்க, ஓகே ஓகேன்னு உயிர் எடுப்பானுங்க. வந்துடணும் அந்த இடத்துல இருந்து, அங்கேயே ஐயோ இன்னும் பார்க்கலாமான்னு இருக்கும். விட்டு வரவே மனசு வர. என்ன அழகு, எத்தனை அழகு இந்த உலகத்தில் இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். த்ரில்லிங் வேர்ல்டு, என் பிதா உருவாக்குன அழகு. ஸ்பெஷல் பிளேசஸ் நமக்கெல்லாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளேஸ் இருக்கலாம். நம்ம பிறந்த சொந்த ஊர் இருக்கலாம், நம்ம பிக்னிக் ஸ்பாட் இருக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ இன்பமான இடங்கள், மறக்கவே முடியாத சில இடங்கள். நாங்கள்லாம் அனிமூனுக்கு வந்து முன்னாருக்கு போனோம். அந்த இடங்கள்லாம் இன்னும் சில இடங்களில் போனோம், எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ 20வது வருஷத்துக்கும் அனிமூனுக்கு, அது 20வது வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்கு போனோம். அந்த இடம் அங்கேயே இருக்கலாமான்னு இருக்கும். சில இடங்கள் ஸ்பெஷல் பிளேசஸ் இல்லையா, நமக்கெல்லாம் இடங்க. சில நேரங்களில் லேப்டாப் ஆன் பண்ணும்போது டக்குன்னு ஒரு இடம் வரும், என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்க்ரீன் சேவர், இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமான்னு. எந்த இடம் இது, இதெல்லாம் பார்க்க முடியல. இன்னும் எவ்வளோ இடங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது தெரியுமா, எல்லாம் பார்க்க முடியுமா நம்ம? ஒருவேளை நீங்கள் ஒரு வேலை சொல்லலாம், நீங்களாம் அவ்வளோ சுற்றிட்டு வரீங்க, நான் வேர்ல்டு டூர் விடுங்க, இந்தியா டூரே பார்த்ததில்லை. சில பேர் பெங்களூரே பார்க்கலாம இருக்கலாம் இல்லைங்களா, போகாமல் எங்கேயோ இருக்கிறாங்க பாஸ்டர். எவ்வளோ இருக்குது, அண்டமான், இமாலயாஸ், காஷ்மீர், நயாகரா ஃபால்ஸு, கரேபியன் ஐலாண்ட்ஸு, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்காம தவிக்கிறோமே. வேர்ல்டு டூர் விடுங்க, பெங்களூர் டூரே சுற்றுனதில்லைன்னு கவலைப்படுற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நித்தியத்தில் தேவன் இந்த உலகத்தை 100 மடங்கு மகிமைப்படுத்தி இது உங்கள் வெக்கேஷன் டூராக மாற்ற போகிற பூமியை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. பொய் உரையாத தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் அது. அதை நம்புறீங்களா, யோசிச்சு பாருங்கள், நம்புறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த எவ்வளோதான் வேர்ல்டு டூர் பார்த்துட்டு வந்தாலும் 1% அவர் இன்னும் க்ரியேட் பண்ணதை இன்னும் பார்க்கல. இன்னும் இந்த உலகத்தை பற்றி தான் பேசணும், இதுவே இவ்வளோ இருக்குது. இன்னும் நான் சொன்ன பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸு, ஸ்டார்ஸு, அதெல்லாம் எங்கங்க இந்த உலகத்தில் 70 வருஷம் ஆயுசு இருந்தாவே ஃபுல்லாக பார்த்து முடிக்க முடியாது. அதுவும் பார்க்கணும்னு போனாவே நமக்கு உடம்பு கெட்டு போகுது, கொஞ்ச நேரம் தான் பார்க்குறோம், டயர்ட் ஆயிடுறோம். மகிமைப்படுத்தப்பட்ட உடம்பு, டயர்டே ஆகாத உடம்பு, எத்தனை தூரம் ஓடினாலும் பறந்தாலும் ஒன்றுமே ஆகாத உடம்பு, அந்த உடம்பை வச்சுக்கிட்டு உலகத்தெல்லாம் பார்க்கணுமா? இல்லை இந்த 70 வருஷம் ஆயுசில் அங்கே போகிறோம் இங்கே போகிறேன்னு வெறும் பாவம் உலகத்தை பார்த்துட்டு எதுலேயுமே திருப்தி இல்லாத ஆயுசு முடியணுமா? பிக் யுவர் சாய்ஸ், பிக் யுவர் சாய்ஸ். மாயைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த உலகம், இந்த குட்டி பூமி தானே. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் உருவாக்குனது எதுக்குங்க, எப்போ பார் கிட்டாரை வச்சுக்கிட்டு அங்கே பரலோகத்தில் ஒன்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்குதா பரலோகம் இல்லைங்க. நம்ம அவரை சேவிப்போம், ஆள்போம்லாம் சொல்லுது. ஒருவேளை எனக்கு ஒரு 15 பிளானட்ஸை கொடுத்து போ, பில்லியன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு, எதுக்கு போதெல்லாம் ஆள், போதெல்லாம் சுற்றிப்பார், போ அங்கே போய் என்னை மகிமைப்படுத்துன்னு. ஒருவேளை பிளானட்ஸில் போய் ஒன்று ஒன்றா நம்ம மனசு விரிய 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 எல்லையற்ற தேவனாச்சே, ஒரு செகண்டு கூட பரலோகத்தில் போர் அடிக்காதபடிக்கு நித்தியமெல்லாம் நம்ம மனது விரிய 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 அவருடைய அழகையும் அதிசயத்தையும் பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸில் பார்த்து பார்த்து அனார்ந்து போகிறதுக்கு தானே அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கார், அதெல்லாம் அடக்கி வச்சுருக்கார். அதெல்லாம் இப்போ காட்டுறதில்லை. ஒரு பெரிய மாளிகையை கட்டிட்டு கீழே ஒரு வாட்ச்மேன் ரூமில் தான் உட்கார வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்கிறார். அதுதான் இந்த பூமி, வாட்ச்மேன் ரூமில் தான் நம்மளை உட்கார வச்சுருக்கார். ஆனால் அதெல்லாம் இன்னும் திறக்கலை, பிளானட்ஸ் எல்லாம் இன்னும் திறக்கலை, அதெல்லாம் மாயைக்கு உட்படுத்தப்பட்டு கட்டுப்பாடோடு வச்சுருக்கார். அன்றைக்கி அதெல்லாம் திறக்கப்படப்படும். மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தோடு விரிகிற ஒரு மனதோடு எப்படி இருக்கும், எல்லையற்ற தேவனுடைய மகிமையை பார்ப்போமே. இதெல்லாம் என்ன பரலோக தோட்டங்க, இதெல்லாம் பரலோகத்துக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனாக வைக்க போகிறார். ஆனால் அந்த பரலோகம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிகிட்டு இருக்காராம். ஒரு கண்ணும் பார்க்கலை, ஒரு காதும் கேட்கலை, ஒரு மூளைக்கும் யோசிக்க முடியாத ஒரு பரலோகம் இருக்குது. இன்னும் அதுக்குள்ளே நம்ம போகலை. நான் சொல்கிறது அதோட தோட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த தோட்டத்தையே இப்படி பண்ண போகிறாராமே. அப்போ பரலோகம் எப்படி இருக்குங்க யோசிச்சு பாருங்களேன். எல்லா அதிசயங்களும் எல்லா அற்புதங்களும் இருக்குமே, அங்கே 10,000 மடங்கு அதிசயமாக இருக்கும். உண்மையாகவே ரியல் சென்ஸில் இந்த உலகத்துக்கு நம்ம குட் பை சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க, உலகம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லைங்க. இதே உலகத்தை, இதே பூமியை மறுரூபப்படுத்தி நமக்கு கொடுக்க போகிறார். ஆகவே இந்த தேவன் உருவாக்கின இந்த உலகத்தை நேசிக்கிறது தப்பு இல்லை. ஓகே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஒன்று யோவான் உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் நேசிக்காதன்னு பைபிள் சொல்லுதேன்னும் போது அங்கே சொல்லப்படுறது வந்து இந்த உலகத்தினுடைய ஈவில் சிஸ்டம், பிசாசுடைய இந்த அரசியல், இந்த மனிதன் ஏற்படுத்தின பாவ காரியங்களை பற்றி தான் அது பேசுது. கடவுள் படைத்த இந்த அழகான உலகத்தை, படைப்பை பற்றி அது பேசலை. இந்த உலகத்தை நம்ம நேசிக்கணும், இந்த படைப்பை அவர் நேசிக்கணும். என் தகப்பனுடைய வீடு இது, என் தகப்பனுடைய படைப்பு இது. இந்த பாவ சிஸ்டமை தான் நம்ம வெறுக்கணும். இந்த பாவத்தினுடைய கொள்கைகளை, பாவ உலகத்தை, அரசியலை, இந்த அநியாயங்களை தான் நம்ம வெறுக்கணும், அநீதியை தான் வெறுக்கணும். ஆனால் இந்த படைத்த தேவனுடைய உலகத்தை நேசிக்கிறது தப்பு இல்லைங்க, அவருடைய படைப்பை நேசிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா இதை தான் புதிய வானமாக, புதிய பூமியாக நமக்கு பண்ணி தரப்போகிறார். ஓகே, ஒரு டூர், பரலோகத்தினுடைய தோட்டம், இதுதான் தோட்டம். இந்த புதிய வானமும் பூமியும் நமக்கு தோட்டமாக, அதிசயமாக, இன்ப உலகமாக மாறப்போகிறது. இன்றைக்கி கம்யூனியனுக்கு நம்ம வரணும். மூணு காரியங்களை பயன்பாடாக நம்ம பார்ப்போம். மூணு கம்யூனியன் கடமைகள் என்ன? REP, ரெப், ரிமெம்பர், எக்ஸாமின், ப்ரொக்ளைம், இல்லைங்களா? என்னை நினைவு கூறும்படி வாங்க, உங்களை சோதித்தறிந்து வாங்க, இதை அறிவிக்கும்படி வாங்க. அதுதான் கம்யூனியனுக்கு வரணும். என்னை நினைவு கூறும்படி வாங்கன்னு நம்ம சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுடைய மாபெரும் சிலுவை பணியினுடைய ஆழமோ அகலமோ நமக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன், அவர் சிலுவை பணி எவ்வளோ விசாலமானது, எவ்வளோ ஆழமானது, எவ்வளோ நம்மளால் எல்லையற்ற விதத்தில் விரிவான பணி அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்க. அகிலத்தையும் நம்மளை உங்களை பாருங்களேன், நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்தது மாத்திரம் இல்லைங்க, நம்மளால் கற்பனை பண்ண முடியாத எதிர்கால சுதந்திரத்தை நமக்கு அவர் சிலுவை வாங்கி கொடுத்துருக்குங்க. சிலுவை வந்து, க்ரூசிஃபிக்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் பட் அ காஸ்மிக் இவெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு பேரண்ட செயல், அது ஒரு வரலாற்று செயல் மாத்திரம் இல்லை, பேரண்டத்தை பாதிக்கிற ஒரு செயல். அதனால தான் அவர் சிலுவையில் மறித்து முடிந்ததுன்னு தலையை கீழே போட்டு செத்த உடனே என்ன ஆச்சு? அண்ட சராசரமே அதிர்ந்து போச்சே. பெரிய பூகம்பம், வர முடியாத பூகம்பம் ஏங்க வந்துச்சு. எல்லா வான நட்சத்திரங்கள்லாம் இருளாய் போய் சூரியன் பகல்ல போய் அந்தகாரம் ஏங்க பட்டுச்சு. ஏன்னா அவருடைய மரணத்தினுடைய பாதிப்பு அகிலமெல்லாம் உணர்ந்துச்சு, அகிலமெல்லாம் காத்திருந்துச்சு தேவனுடைய மக்களுடைய விடுதலைக்காக. இவர் வந்து செய்கிற செயல்னால் அதுக்கு விடுதலை வரும்னு அதுக்கு தெரிஞ்சிச்சே. அகிலமெல்லாம் அதிர்ந்து போச்சு. அந்த பூமி உலகமெல்லாம் இருள் நிரம்பி போச்சு. அப்படி நடந்ததே கிடையாது. இந்தியாவில் இருள் இருந்துச்சுன்னா அமெரிக்காவில் வெளிச்சம் இருக்கும். ஆனால் அவர் சிலுவை பண்ணியில் அவர் மரிக்கும் போது பூமியெல்லாம் இருளாகி போச்சு. ஒரு ட்ரமேட்டிக் ஷிஃப்ட் நிகழ, அகில மாற்றம் ஏற்பட்டது. அதனால தான் கொலாசியர்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. அந்த அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் உரித்து கொண்டு அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டார். இயேசு முடிந்ததுன்னு சொன்ன உடனே கடவுள் இன்னுமே புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஏற்படுத்துவதற்கு சகலத்தையும் அவர் நிகழ்த்தி முடிச்சிட்டார். இயேசு சிலுவை இல்லைன்னா நமக்கு புதிய வானமும் புதிய பூமியும் இல்லை. அவர் வாங்கி கொடுத்த சுதந்திரம் அது. நமக்கு எவ்வளோ நன்றியோடு வரணும், யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் ரெவலேஷன் 21 சொல்லுது, புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் கண்டேன். பாவம், மரணம், தீமைனால நம்ம விழுந்துட்டோம். அதனால தான் கடவுள் நம்மளோடு குடியிருக்க முடியாமல் போயிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக மீண்டுமாக நமக்கு ஏதேன் கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, ஏதேனுடைய உலகம் மீட்டு கொடுக்கறது மாலும் இல்லை, அதை விட உயர்ந்த நிலைமைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஏதேன்லையாவது பாவம் வந்துச்சு, இன்னுமே அவர் ஏற்படுத்துகிற புதிய பூமியிலையும் புதிய இதுலேயும் என்ன பாவமே இருக்காது, அங்கே நீதி நிரந்தரமாக குடியிருக்கும். அப்போ ஏற்பட்ட உலகத்தை அவர் வாங்கி கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்களேன். ஆகவே விசுவாசிகளாக நீங்கள் இன்றைக்கி கம்யூனியனுக்கு வரும்போது எப்போ பார், ஐ திங்க் இது புதுசாக இருக்கலாம், எப்போ பார், நம்ம பர்சனல் நம்ம சால்வேஷன் நினச்சி வரோம். நமக்கு சால்வேஷனு மீட்பு புதிய சரீரெல்லாம் கொடுத்த பிறகு நம்ம குடியிருக்கிறதுக்கும் திட்டம் பண்ண தெய்வம். யோசிச்சு பாருங்களேன், அதுக்கும் அவர் மறித்திருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் நம்மள இருக்கிற பாவ பாதிப்பை எடுக்கணும்னு மாத்திரம் இல்லை, நம்ம இன்றைக்கி வாழ்கிற உலகத்துல எல்லாம் பாவ பாதிப்பை எடுத்து அதே உலகத்தை நமக்கு மகிமைப்படுத்தி கொடுக்க போகிறாராம். நம்ம என்ன சொல்வது, என்ன சொல்வது? இயேசு கிறிஸ்துவோடைய மாபெரும் பணி, அதை நினச்சி பார்க்காம நம்ம இருக்க முடியுமா? சிலுவையில் அவர் தொங்கும் போது காலைல நம்ம பாட்டு பாடின மாதிரி நம்ம மேலே வர வேண்டிய நியாய, நம்ம பாவத்தை மேலே எடுத்துக்கிட்டு நம்ம மேலே வர வேண்டிய நியாய தீர்ப்பை தான் எடுத்துக்கிட்டு, பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்னு கதறும் போது நம்முடைய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் மாத்திரம் இல்லை, நமக்கு நித்திய சுதந்திரத்தையும் அவர் வாங்கி கொடுத்தார். அவர் வாங்கி கொடுத்தார். த இம்மெஷரபிள் ஒர்க் ஆஃப் ஒன் காட் மேன், அளவிட முடியாத அளப்பரிய தேவ மனிதனுடைய ஒரு செயல், அதை தான் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி இல்லைங்களா? ரிமம்பர், என்னை நினைவு கூறும்படி செய்ய. இது சாதாரணமாக எடுக்காதீங்க. கப்பை வந்து குடித்தோமா, அப்பத்தை புட்டோமா, அம்மா எவ்வளோ பெரிய செயல் இது, எவ்வளோ பெருசாக சாதனை எனக்கு பண்ணியிருக்கு என்பதை நினச்சி நம்ம வரணும். ரெண்டாவது, நம்மளை சோதித்து வரணும். எல்லாரும் கம்யூனியனுக்கு வரலாமா? ஆமாம், நான் வார வாரம் எடுத்துக்கிட்டு இருக்க, வந்து எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நீ விசுவாசியாக உன்னை சோதிச்சுப்பா. இன்றைக்கி படித்த பகுதியிலையும் யாத்ராமத்தில் அடிக்கடி அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சாகாதபடிக்கு, சாகாதபடிக்குன்றார். கம்யூனியனாக அதை தானே யோசிச்சு வரணும். உங்கள் அநேகர் சாகாதபடிக்கு, வியாதி அழாதபடிக்கு, ஆண்டவருடைய தண்டனை வாங்காதபடிக்கு நீங்கள் ஒழுங்காக வரணும்னா எப்படி வரணும்? சோதிச்சு வாங்க. நீ ஒரு விசுவாசியா? முதல்ல பேதுரு விசுவாசி எப்படி சொல்கிறார் தெரியுமா? ரெண்டு பேதுரு 3:13 படித்தோம், புதிய வானத்தையும் புதிய பூமிக்காக காத்திருக்கிறவர்கள்னா அதான விசுவாசி. இந்த பூமியே இந்த உலகமே எனக்கு போதும், கல்யாண சமையல் சாதம் போதும்னு அப்படி வாழ்கிறவங்களா நீங்கள்? அவனா விசுவாசி? ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? புதிய வானம் புதிய பூமி வரப்போதுன்ற நம்பிக்கை இருக்கா? ஏன் புலம்புவீங்க அவ்வளோ? ஏன் புலம்புதல் உங்கள் வாழ்க்கையில் வருது? ஏன் எப்போ பாரு டாக்ஸிக்காக இருக்கிறீங்க மற்றவங்களுக்கும் உங்களுக்கும்? ஏன் ஒரு நிம்மதி, ஆண்டவர் எனக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரம் வச்சுருக்காருன்னு ஒரு சமாதானம், ஒரு இலைப்பாறுதல் இருக்கா? அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன விசுவாசி? புதிய வானமும் புதிய பூமிக்கும் காத்திருக்கிறவர்கள் விசுவாசி என்றார் பேதுரு. அப்படியே கழுத்தை தூக்கி, ஐயோ எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும்னு காத்து. பூகம்பம் வருது, எது வருது, இந்த பூமி அழியுதுன்னா பயம் வருது அவங்களுக்கு. இல்லை, இதெல்லாம் கர்ப்ப வேதனைகள், புதிய வானம் புதிய பூமிக்கு ஆரம்பங்கள் இதெல்லாம்னு பார்க்குற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அவன்தான புதிய விசுவாசி. பாருங்களேன், அது அப்படி காத்திருக்கிறவர்கள் பவுல் என்ன, பேதுரு என்ன சொல்கிறாரு? இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவர்களாக இருக்கிறபடிலாம் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்ன்றாரு. தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்ன்றாரு. அப்படிப்பட்ட நம்ம நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்போ என்ன நமக்கு ரொம்ப முக்கியம், என்ன நல்லா கறி விருந்து கிருந்து எல்லாம் சுகமாக புகமாக இருக்கணும், உடம்பெல்லாம் கிடக்கூடாது, எனக்கு எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த உலகமே எல்லாம் இருக்கணும், இங்கேயே பரலோகம் வேணும்னு இருப்போமா? இல்லை, நான் புதிய வானத்துக்காக காத்திருக்கிறவன், இங்கே தேவ பக்தியாக வாழணும், புலம்பாமல் வாழணும், பாவம் செய்யாமல் வாழணும், தேவ பக்தி, எப்படிப்பட்ட தேவ பக்தியாக நான் இருக்கணும் அப்படி இருந்தால் நம்பிக்கை இல்லாமல் எப்படிங்க முடியும்? வாழ்க்கையில் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், பிரச்சனை, அதுலேயே புலம்பி இந்த உலகமே இருந்தால் புலம்புறவங்கள தான் இருப்பீங்க நீங்கள். நம்பிக்கை தானே உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு கம்யூனியனுக்கு ஒன்றும் குறை இல்லை, ஆடுறா பூசாரி இதுக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லை, கம்யூனியன் ஒண்டி எடுத்துடுறது. ஆனால் விசுவாச வாழ்க்கையே இருக்கிறது இல்லை. நீங்கள் வாழ்கிறீங்களா நம்பிக்கையோடு? புதிய வானத்துக்கும் காத்திருக்கிற ஆளியா நான் இந்த உலகத்தில்? ஏன்னா வரப்போகிற உலகத்துக்காக காத்திருக்கிறேன், இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவன் தாங்க விசுவாசி. உலக பாடுகளுக்காக ஒப்பாரி வைக்கிறவன் இல்லை பேதுரு. உண்மையான விசுவாசிகளை பற்றி பேதுரு மாத்திரம் இல்லை, முழு பைபிளும் பழைய ஏற்பாடுலாம் எபிரேயர் 11 என்ன சொல்லுது? ஆபிரகாமை பாருங்க, மோசேவை பாருங்க, எகிப்தின் ஐஸ்வர்யங்கள்லாம் பார்க்கல, அவர் கஷ்டங்களை பார்த்து ஓடி வந்தார் அவர். ஏன் யாக்கோபெல்லாம் டென்ட்டில் வாழ்ந்தாங்க, நல்லா சுகபோகமாக வாழ்ந்துருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. ராகாப் நல்லா இருந்திருக்கலாம், அவங்களாம் விட்டுட்டு வந்தாங்க. ஏன் அவங்கெல்லாம் வந்தாங்களாம் தெரியுமா? விசுவாச கண்களால் தேவனுடைய நகரத்தை அவங்க பார்த்தாங்களாம், அதனால தான் இந்த உலகத்தில் கஷ்டத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்களாம். பாருங்களேன், எபிரேயரில் சொல்லுது, ஏனெனில் தேவன் தாமே உண்டாக்கிய அஸ்திபாரமுள்ள நகரத்தை அவர்கள் தரிசித்தது, அதுக்காக காத்திருந்தார்கள். அதுக்கு காத்திருந்ததுனால தான் இந்த உலகத்தில் கஷ்டம் இருந்தாலும் போர்வால அப்படின்னு போனாங்க. அப்படி இருக்கிறோமா? நம்ம நம்பிக்கை இருக்கா, ஹோப் இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். தேவர் அதிலும் மேன்மையான பரதேசத்தை விரும்பினார்கள். ஏன் இவங்கெல்லாம் இந்த உலகத்தை பெருசாக நினைக்கல, இந்த உலக கஷ்டங்களை பெருசாக நினைக்கல? ஏன்னா மேன்மையான தேசத்தை அவர்கள் விரும்பினாங்க, அதுக்காக அவங்க காத்திருந்தாங்க. அந்த நம்பிக்கைத்தான் அவங்களுக்கு இந்த உலகத்தில் பரவாயில்லன்னு இருந்தாங்களாம். பாருங்களா, இப்படி ஆண்டவர் இதெல்லாம் மாற்றி 100 மடங்கு இதில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இந்த உலகத்தில்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களை நம்ம தள்ளி போட தயங்குவோமா? எனக்கு வயசாகுது, இனிமேல் எங்கே அனுபவிக்கிறது, இனிமேல் என்னத்தை உலகம் அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், இனிமேல் அதை சாப்பிட முடியாது, இதை வயசாகும் போது அதை சாப்பிட்றது அப்படின்னு. இன்றைக்கி தான் நாளைக்கு சாப்ப போகிறோம், இன்றைக்கி செட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். அப்படியா? உலக மனுஷங்க தானே அப்படி இருப்பாங்க. நம்மளும் சில பேர் அப்படி இருக்கிறோமே. இல்லை, எனக்கு பரலோ இது இது என்னையா, எவ்வளோ அனுபவித்தாலும் இது மாயத்தான, மாயைக்கு உட்படுத்த பூமி தான். எனக்கு இந்த உலக இன்பங்கள் வரப்போது தேவனுடைய மகிமையில் ஒரு காலத்தில், அதுக்காக இதை போஸ்ட்போன் பண்ணாலும் பரவாயில்ல. இயேசு சொல்கிறார் பாருங்களா, மத்தேயு 19:29, இதான விசுவாசி, இப்படி தானே நம்புவோம், இந்த நம்பிக்கையில் வாழ்வோம்.
என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 ரத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
எப்போ அடைவான் இது? 29:28 படிங்க.
அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே.
மறுஜென்ம காலம்னு வரப்போதுப்பா, புதிய வானம் புதிய பூமி ஏற்படுத்துகிற ஒரு காலம் வரப்போதுப்பா. அதை அறிஞ்சவன், அதுக்காக காத்திருக்கிறவன், இந்த உலகத்தில் சகோதரியாவது தாயாவது மனைவியாவது இந்த உலக இன்பங்களாவது இலக வசதிகளாவது உறவுகளாவது அவன் விடுகிறவன், அந்த காலத்தில் என்ன நடக்குமா? 100 மடங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை விட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனை அனுபவித்தாலும் மாயை தானே திருப்தி கடைசியில் கொடுக்கறது இல்லையே. ஆனால் 100 மடங்கு பரிபூர்ணமாக மறுஜென்ம காலத்தில் தானுங்க நமக்கு இன்பம் வேணும். 100 மடங்கு அப்போ யார் கொடுக்குறாராம்? இதுவே போதும் எனக்குன்னு உக்காடுறவங்களுக்கா உதான் விடுவோம். உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அந்த காலத்தில். மறுஜென்ம காலத்தில் 100 மடங்கு கொடுக்குறேன்றாரு. தானுங்க ஒரு விசுவாசி. இ லிவ்ஸ் வித் ஹோப். இ லுக்ஸ் ஃபார் த நியூ ஹெவன் அண்ட் நியூ ஹர்த். புதிய வானத்தையும் புதிய பூமியும் நோக்கி வாழுகிறவன். இங்கே இந்தியில் சொல்லுவாங்க, ஏ ஜீவன் ஐசேக்கி தைசேன்னுவாங்க. அப்படின்னா அவ்வளோதான், இது என்ன இருந்தாலும் அவ்வளோதான், இதுங்க திருந்தாதுங்க, இதுங்க ஓடாதுங்க, இது ஒழுங்காக எல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துட முடியுமா? ஒருபோதும் வராது. மாரடிச்சுக்கிறோம் இந்த உலகத்துக்காகத்தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கு தான், இது அவ்வளோதான். இது இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுங்க, கண்ணு தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. இந்த உலகத்தில் எல்லாப்பா விஷயம் வரப்போது புதிய வானம் புதிய பூமி, அதுக்கு நோக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். இங்கே நம்ம ஞானமாக வாழ்வதற்கும் பிரயோஜனமாக வாழ்வதற்கும் அர்த்தமாக வாழ்வதற்கும் முடியும். அந்த கண்ணு ஆவியானவர் நமக்கு திறக்கணும். திறந்தாதான் புதிய வானத்தையும் புதிய பூமியை நோக்கி வாடும். 3வதாக இது அறிக்கையிடணுமே. எவ்வளோ அற்பமான காஸ்பலை நம்ம சொல்கிறோம், எவ்வளோ குறுகியான காஸ்பலை நம்ம சொல்கிறோம், எத்தனை விசாலமான காஸ்பல். இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் கஷ்டங்கள் தவிக்குது உலகம், இதை எல்லாம் விடுவிக்கிற ஒருத்தர் வந்திருக்கிறாரே, அவர் விடுவிக்க போகிறாரே, புதிய வானத்தையும் பூமியும் ஏற்படுத்த போகிறாரே. அந்த காஸ்பலில் சொல்கிறோமா? 2 பேதுரு 3:9 சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல் கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஏங்க இயேசு இந்த நிமிஷத்தில் வரல, இந்த நிமிஷத்தில் உலகத்தை அழிக்கலை, புதிய பாவத்தையும் ஊவையும் ஏற்படுத்தலை? எவ்வளோ தான் வரார் வரார்னு சொல்கிறார், எங்கே வராரு? பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? கேட்குறவன் வாய் மேலே பொத்திக்க, நீ மனம் திரும்பணும்னு தான் வெயிட் பண்ணுற. அவர் 1 நிமிஷத்தில் வந்துடலாம், வந்தால் நீ எங்கே இருப்ப? நீ எங்கே இருப்ப? நான் யோசிச்சு பாருங்களேன், இதே இந்த உலகம்னே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீங்கள்லாம் நம்ம எங்கே இருப்போம்? நரகத்தில் தான் இருப்போம் நிறைய பேர், இல்லைங்களா? ஆனால் நம்ம மனம் திரும்பணும், ஆண்டவர் பக்கம் திரும்பணும், ஆண்டவர் வார்த்தை பக்கம் திரும்பணும். இந்த உலகம்னு உடனும் நம்ம அவர் வரப்போகிற புதிய பூமிக்கும் மனசு திரும்பணும். அதுக்காக பொறுமையோடு இருக்கிறார், மனம் திரும்பணும்னு டைம் கொடுக்குறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவர் வந்து பொறுமை டைம் கொடுத்துக்கிட்டே இருப்போம், நம்ம வண்டி திருந்தாமையே இருப்போம்னா இப்போ பவுல் சொல்கிறாரு ரோமர் 2 அல்லாது தேவ தயவு நீ குணப்படும்படி என்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அவர் வரட்டும், பொறுமையாக வரட்டும், நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பேன்னு இருந்தீன்னா அவர் பொறுமையை அசட்டை பண்ணுறியா? என்ன பண்ணுற நீ அப்போ பண்ணும்போது? உன் மன கடினத்தினாலையும் குணப்படாத இருதயத்தினாலையும் ஏற்கும்படி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் போது கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே. ஒவ்வொரு நாளும் திருந்தாமல் ஆண்டவர் பொறுமையை சோதிச்சுக்கிட்டு உலகமேனு தொடர்ந்து வாழும்போது உனக்காக தண்டனை கோபாக்கினை குவித்துக்கிட்டு தான் இருக்கிற, உன் இருதயத்தை இன்னும் கடினப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிற. நீ திருந்தாமல் உனக்கு கடினப்பட்டே போயிடுவேன், உனக்கு பயங்கரமான தண்டனை வரப்போம். தேவனுடைய பொறுமையை அசட்டையாக எண்ணாத. நீங்கள் என்றீங்களா இன்றைக்கி? ஏன் நினைந்து சில பேர் மனம் திரும்பி வர்றதில்லை, அசட்டையாக என்றது. இன்னும் அசட்டையாக என்னங்கன்னா இன்னும் நீங்கள் கடினப்பட்டு போய் இன்னும் ஆண்டவருடைய தண்டனைக்கு உட்படுவீங்க. இன்னைக்கு கம்யூனியனுக்கு வரும்போது இதையெல்லாம் நினைத்து கொண்டு நாம் வருவோம். ஜெபம்.